الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين يؤذون المؤمنين والمؤمنات بغير ما اكتسبوا فقد احتملوا بهتانا وإثما مبينا وقال النبي عليه الصلاة والسلام سباب المسلم فسوق وقتاله كفر صدق رسول الله صلى الله عليه وسلم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கே அனைத்து புகழும் உரித்தாகும். அல்லாஹினால் படைத்த உலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட மனித இனத்திற்கு சீரான நேரான நல்வழியை காட்டுவதற்காக அல்லாஹுவினால் அனுப்பி வைக்கப்பட்ட நபிமார்கள் ரசூல்மார்கள் தீர்க்கதரிசிகள் அனைவர்களுக்கும் தலைவராக முத்திரையாக கடைசியாக இவ்வுலகத்திற்கு வருகை தந்து இவ்வுலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருந்த காலங்களில் தனக்கு ஏற்படவிருந்த எண்ணற்ற இன்பங்களை சந்தோஷங்களை மகிழ்ச்சிகளை பொருட்படுத்தாது ஒவ்வொரு நிமிடமும் வினாடியும் தனது சமூகத்திற்காக சமுதாயத்திற்காக உழைத்து பாடுபட்ட எனது உயிருமினிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை தொடர்ந்து பின்பற்றி வாழ்ந்த அத்துணை நல்லடியார்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக அல்ஹம்துலில்லா. கணேசருக்குரிய பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் ஒரு பரிசுத்தமான அர்த்தமுள்ள உண்மையான மார்க்கத்தை தந்திருக்கிறான். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நபிமார்களுக்கெல்லாம் தலைவராக ஆக்கி நபி அவர்கள் அனுப்பப்பட்ட காலமும் நாம் இருப்பதை போன்று ஒரு பயங்கரமான காலம். நாம் என்னென்ன சவால்களை இப்பொழுது எதிர்நோக்கி இருக்கிறோமோ கிட்டத்தட்ட அது போன்ற சவால்களை ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எதிர்நோக்கி இருந்தார்கள் என்றால் அது மிகையாக ஆகாது. ஆனால் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முழுமையாக அல்லாஹ் மீது நம்பிக்கை, அல்லாஹ் என்னை கைவிட மாட்டான், அல்லாஹ் நம்மை கைவிட மாட்டான், அல்லாஹுடைய உதவி நிச்சயம், நபி அவர்களுக்கு வஹி வந்து கொண்டே இருந்தது, அந்த வஹியுடைய வழிகாட்டுதலை கொண்டு 23 வருட கால எல்லைக்குள்ளால ஒரு உம்மாவை ஒரு சமூகத்தை தயாரித்தார்கள். உலகத்தில் அந்த உம்மத்திற்கு சமூகத்திற்கு நிகராக இதுவரைக்கும் வந்ததே இல்லை என்றால் பொய்யாக ஆகாது. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டம் கட்டமாக அவர்களுக்கு வழிகளை காட்டிக்கொண்டே இருந்தார்கள். ஆரம்ப காலத்தில் முக்கியமான வணக்க வழிபாடுகள் கடமையாக்கப்படல. மக்காவிலே வாழ்ந்த 13 வருடமாக அவர்களுக்கு நோன்போ ஜகாத்தோ ஹஜ்ஜோ எதுவுமே கடமையாக்கப்படல. மதீனாவுக்கு ஹிஜ்ர செல்வதற்கு 6 மாதம் 1 வருடத்திற்கு முன்னால்தான் 5 கால தொழுகையே கடமையாக்கப்படுகின்றது. மதீனாவுக்கு சென்றதற்கு பின்னால்தான் இந்த ஜுமாவுடைய தொழுகை கூட மதீனாவில் தான் கடமையாக்கப்படுகின்றது. இன்று வரைக்கும் மதீனாவுக்கு போன நாம் பார்க்கலாம், அங்கே மஸ்ஜிதுல் ஜுமா என்று ஒரு மஸ்ஜித் இருக்குகின்றது. ஜுமா கடமையாக்கப்பட்டதற்கு பின்னால முத முதல்ல ஜுமா அந்த மஸ்ஜிதுல நடந்ததுனால தான் அந்த மஸ்ஜிதுக்குரிய பெயரே மஸ்ஜிது ஜுமா என்று வைக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் இந்த மிக முக்கியமான வணக்க வழிபாடுகள் கடமையாக்கப்படுவதற்கு முன்னால ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அந்த உம்மத்தை சமூகத்தை வழி நடத்தினார்கள். அவர்கள் பல விதங்களில் வழிகளில் பின்தங்கியிருந்தார்கள். பொருளாதார துறையாக இருக்கலாம், அறிவு துறையாக இருக்கலாம், நாகரீக பண்பாடுகளாக இருக்கலாம். இவைகள் ஒவ்வொன்றையும் இனம் கண்டு ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களுக்கு வழிகாட்டி கொண்டே இருந்தார்கள். இன்னும் அவர்கள்ட்ட குடிகொண்டிருந்த மிக முக்கியமான இருக்க கூடாத ஒன்று தான் வாதம். வாதம் என்றால் பிரதேசவாதம், இனவாதம், நிறவாதம், மொழிவாதம். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இணைந்தே அழகான முறையிலே அந்த வாதத்திற்கு முட்டுப்புள்ளி வைத்தார்கள். நபி அவர்கள் அனுப்பப்படுவதற்கு முன்னால கிட்டத்தட்ட 120 வருடமாக அவர்களுடைய குலம் கோத்திரங்களுக்கு மத்தியிலே குலச்சண்டை, கோத்திர சண்டை, இனச்சண்டை, ஊர் சண்டை என்று நடந்து கொண்டிருந்தது. ஆனால் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அனைத்திற்கும் முற்றுப்புள்ளி வைத்தார்கள். இங்கே நிறத்தை வைத்து யாருக்கும் எந்த விதமான உயர்வோ மரியாதையோ இல்லை. பணத்தை வைத்து, அறிவை வைத்து, ஆற்றல்களை வைத்து, திறமைகளை வைத்து இஸ்லாமிய பார்வையில் அவர்களுக்கு கண்ணியமோ மரியாதையோ இல்லை. ஆனால் இந்த உலக நாடுகளில், ஏன் சில இஸ்லாமிய நாடுகளில் கூட அதைத்தான் பார்க்கின்றார்கள். அவர்கள் அவ்வாறு செய்கிறார்கள் என்பதற்காக அது இஸ்லாமிய கண்ணோட்டம் அல்ல. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள், லா ஃபதுல லி அரபியின் அலா அஜமியின், அஜமியை விட அரபியனுக்கு எந்த விசேஷமான உயர்வும் இல்லை. கருப்பனை விட வெள்ளையனுக்கு எந்த சிறப்பும் இல்லை. பிரதேசத்தால, நிறத்தால, இனத்தால, மொழி பாஷையின் காரணமாக யாருக்கும் எந்த சிறப்பும் இல்லை. அதை அடியோடு இல்லாமலாக்குவதற்குத்தான் வெளியூர்களிலிருந்து வந்தவர்களுக்கு கூட மிக முக்கியமான பணிகளை கொடுத்தார்கள். நிறத்தால் ஹதரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிரதேசத்தால் ஆப்பிரிக்கா 1400 வருடம் கடந்தும் இன்றும் உலகத்தில் உள்ள வளர்ச்சி அடைந்த செல்வந்த நாடுகள் ஆப்பிரிக்காவை ஒரு மாதிரியத்தான் பார்க்கின்றார்கள். 1400 வருடங்களுக்கு முன்னால் ஆப்பிரிக்கா எப்படி இருந்திருக்கும்? அந்த ஆப்பிரிக்கா கண்டத்தில ஹபஷா என்ற எத்தியோப்பியா என்ற ஊரிலிருந்து வந்த கருப்பு நிறத்தவர் ஹதரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. அவரை நபி அவர்கள் எந்த அளவுக்கு நெருக்கி வைத்தார்கள் என்றால், மஸ்ஜிது நபவியுடைய முதலாவது முஅத்தீனாக நியமிக்கப்பட்டவர் ஹதரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. சல்மான் பாரிஸ் நாட்டிலிருந்து வந்தவர்கள் ரலியல்லாஹு அன்ஹு. ஆனால் அவருடைய அபிப்பிராயத்தை எந்த அளவுக்கு நபியவர்கள் முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்றால், மதீனாவுல அந்த கந்தக் யுத்தம், அகல் யுத்தம் நடக்கக்கூடிய நேரத்தில் இந்த மாதிரி ஒரு அகல் ஒரு குழி ஒன்று தோண்ட வேண்டும் என்ற அபிப்பிராயத்தை கொண்டு வந்ததே ஹதரத் சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு. சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எந்த அளவுக்கு நெருக்கி கொண்டார்கள் என்றால், ஒரு கட்டத்தில் சொல்வார்கள், சல்மானு மின்னா மின் அகலில் பை, சல்மான் அவர் எங்களை அகலு பைத்தை சேர்ந்தவர், என்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவர் என்று கூறக்கூடிய அளவுட அதில் சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நெருக்கி வைத்தார்கள். ஏன்? சஹாபாக்களிடத்தில் ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாலே இருந்த இந்த பிரதேசவாதம், இதை சில்லி எரித்து விடணும், இதை தூக்கி எரிந்துவிட வேண்டும், இது இருந்தால் முஸ்லிம்கள் ஒன்றுபட மாட்டார்கள், சேர மாட்டார்கள், அவர்கள் சேராவிட்டால் அல்லாஹ்வுடைய உதவி வராது என்பதனால்தான். ஹதரத் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபு லுபுலுஆ என்று சொல்லக்கூடிய ஒரு பாதகனால கொலை குற்றப்பட்டு பயங்கரமாக தாக்கப்பட்டு மயக்கத்தில் இருக்கின்றார்கள்.
அவர்கள் தான் இமாம செய்யணும், ஆனால் அவர்களால் எழும்பி இமாம செய்ய முடியாது, அடிக்கடி மயக்கம் போட்டு வேண்டுபடுவார்கள். அந்த நேரத்துல சொல்வார்கள், சுஹைப இமாமாக நிறுத்துங்க. சுஹைப் யாரு? ரோமா புரியிருந்து வந்த ஹதரத் சுஹைப் ரதியல்லாஹு அன்ஹு, ஹதரத் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூட இவர் ரோமா புரியிலிருந்து வந்தவர் என்ற பாகுபாடை காட்டவில்லை. சில நேரங்களில் சஹாபாக்களுக்கு மத்தியில சின்ன சின்ன சந்தேகங்கள் சச்சரவுகள் வரும். ஒரு யுத்தத்துல முஸ்லீம்ல பதிவாகி இருக்கிற ஹதீஸ், முஸ்லீம்ல பதிவாகி இருக்கிற ஹதீஸ், ஒரு யுத்தத்துல ஒரு முஹாஜிர் சஹாபியை அன்சாரி சஹாபி அடித்து விடுகின்றார். உடனடி அந்த முஹாஜிர் சஹாபி சத்தம் போடுகின்றார், யானல் முஹாஜிரின், முஹாஜிரிங்களை வாருங்கள் வாருங்கள், என்னை ஒரு அன்சாரி அடித்து விட்டார். உடனடியாக அன்சாரி சஹாபியும் சப்தம் போடுகின்றார், யாழல் அன்சார், அன்சாரிங்களே ஒன்று சேருங்க, அவங்க ஒன்று சேர்ந்தா நாங்களும் ஒன்று சேரணும். இது நபியுடைய காதிற்கு விழுந்தவுடன் நபி அவர்கள் சொன்னார்கள், விட்டுப்படுங்க, இதுல நாட்டம் வருது, துருவாடை வருது, இந்த இந்த மாதிரியான பேச்சை கூட பேசாதீங்க. மிக பிரபல்லியமான இரண்டு மிக முக்கியமான கோத்திரம். அதே மாதிரி அவர்களுக்கு மத்தியில ஒரு நாள் விவாதம் வாக்குவாதம் ஏற்பட்டு இரு சாராறுகளும் ஆயுதங்களை தூக்கி விட்டார்கள். நபி அவங்க கேட்கிறாங்க, அபி தஹவ ஜாஹிலியா வான பைன அபஹுரிக்கும், நான் உங்களோட ஹயாத்தோடு இருக்கும் போதும் இன்னும் நீங்க தெரிந்தல்லையா, இன்னும் அந்த ஜாஹிலியத்துடைய வாதத்தை விடவில்லையா. புகாரி ஷரீஃபுடைய ஆரம்ப பக்கங்கள்ல வார ஹதீஸ், ஹதரத் அபூதர் கிஃபாரி ரதியல்லாஹு அன்ஹு ஒரு அடிமையை ஏற்றி விடுகின்றார். என்ன? இப்னு சௌதா. அந்த அடிமையுடைய உம்மா கருப்பு பெண்ணாக இருந்தால் கருப்பியின் மகனே என்று தான் கூறிவிடுகின்றார். கருப்பியின் மகன் என்று சொன்னவுடன் ஹதரத் அபூதர் கிஃபாரி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை கடிந்து சொன்னார்கள், இன்னக இம்ரான் ஃபீக ஜாஹிலியா, நீங்க உங்களுக்கு இன்னும் அந்த ஜாஹிலிய இருக்குது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, 1400 வருடம் கழிந்தும் டெக்னாலஜியுடைய உச்சகட்டத்தை அடைந்த நாங்க, இதன் மூலம் பெருமை பேசுகின்ற நாம், இன்னும் அந்த ஜாஹிலியத்துடைய குணங்கள் எங்கள்கிட்ட இருக்குது என்றால் பொய்யாக ஆகாது. குலங்களையும் கோத்திரங்களையும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா படைத்தது ஒருவருக்கொருவர் அறிமுகமாகிக் கொள்வதற்கே தவிர சண்டை பிடிப்பதற்காக அல்ல. குர்ஆன்ல சூரா ஹுஜுராத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், யா அய்யுஹன்னாஸ் இன்னா கலக்னாகும் மின் தக்கரி வ உன்ஸா வ ஜஅல்னாகும் ஷுஊபன் வ கபாயில லிதஆரஃபு. மனிதர்களே, உங்கள் எல்லோரையும் ஒரே தாய் தந்தையின் மூலமாக படைத்து உங்களை பல கிளைகளாக பல கோத்திரங்களாக நாம் ஆக்கியது, லிதஆரஃபு, ஒருவருக்கொருவர் அறிமுகமாகிக் கொள்வதற்கு, ஒருவருக்கொருவருக்கு மத்தியிலே புரிந்துணர்வு ஏற்படுவதற்கே தவிர அதை வைத்து சண்டை பிடிப்பதற்கு அல்ல என்று நாங்க பார்க்கலாம். உலகத்தில் இஸ்லாமோபோபிய ஆரம்ப வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய சில அடையாளங்களையும் நம்முடைய நாட்டில் வாழக்கூடிய எல்லோரும் அல்ல, ஒரு 5 வீதம் ஒரு 10 வீதம் பேரினவாதிகள், அதே மாதிரி அந்த இஸ்லாமோபோபியா இஸ்லாமிய எதிர்ப்பு பிரச்சாரங்களே ரொம்ப வேகமாக பரப்பி கொண்டு எங்களுடைய மதத்திற்கு, மார்க்கத்திற்கு, வணக்கத்திற்கு, ஆன்மீகத்திற்கு, ஹலாலான உணவுக்கு, நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தை போதிக்கக்கூடிய மதரசாக்களுக்கு எதிராக பலவிதமான குற்றச்சாட்டு வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் எமக்குள்ளே உள்ள சண்டைகளும் குறைந்த பாடில்ல. பிரதேச சண்டை, இயக்க சண்டை, அரசியல் சண்டை, அதே மாதிரி இன்னும் பலவிதமான சண்டைகள், ஊர் சண்டை. வெளியில் உள்ளவர்கள் கொழும்பிலே உள்ளவர்களை பார்த்து சொல்வார்கள், அவன் கொழும்பான் என்று சொல்லி, கொழும்பிலே உள்ளவர்கள் மலைநாட்டு பகுதியில் வாழக்கூடியவர்களை தோட்ட காட்டான் என்றுவாங்க, அல்லது இந்த சவுத்துல வாழக்கூடியவர்களே காலியன் என்பாங்க, கிழக்கிலே வாழக்கூடியவர்களே மட்டக்கிழப்பான், ஹராமா நினைக்கணும் நாங்க. இது சாதாரணமான வார்த்தை அல்ல. ஏன் அந்த ஊரிலே வாழக்கூடியவர்களை அவ்வாறு அடைத்தால் பயங்கரமான கோபம், எப்படி இங்குள்ளவர்களுக்கு கோபம் வருமோ, அந்த பிரதேசங்களில் வாழக்கூடியவர்களும் ஆச்சரியம் வரத்தான் செய்யும். ஒரு சிலர் இதை சாதாரணமாக எடுக்கலாம், இல்ல இது பயங்கரமானது, இதன் மூலம் தான் பிளவும் பிரிவும் ஏற்படுகின்றது. அதனால முதலாவது நாம் இது போன்ற வார்த்தைகளை முற்று முழுதுமாக விட வேண்டும். நாங்க யாரு? இஸ்லாமியர்கள், இலங்கை வாழ் முஸ்லிம்கள், நாம் முஸ்லிம்கள், நாம் இலங்கையர்கள். எங்களோட ஊர், எங்களோட பிரதேசம், எங்களோட மொழி, எங்களோட பாஷை, இதை வைத்து நாங்க எந்தா கடந்த காலத்தில் இலங்கையை ஆட்சி செய்த ஆட்சியாளர்கள் செய்த ஆகப்பெரிய தந்திரம் தான் இது. அவர்கள் ஆட்சியை தக்க வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்கள் பிரித்தாடக்கூடிய மிகப்பெரிய ஒரு யுக்தி. எந்தெந்த நாடுகளை ஆட்சி செய்து விட்டுட்டு போனார்களோ, நேற்று சுதந்திர தினம், 23 வருடங்களுக்கு முன்னால சுதந்திரம் கிடைத்தது. அதற்கு முன்னால அவர்கள் ஆட்சி செய்யக்கூடிய நிறத்தில் எப்படி பிரித்தார்கள்? இன ரீதியாக, மத ரீதியாக, பிரதேச ரீதியாக, மொழி ரீதியாக அவர்கள் பிரித்தது இன்று வரைக்கும் இருந்து கொண்டிருக்குது. இந்த மாய வலையில எங்களில் அதிகமானவர்கள் வீழ்ந்து விட்டோம். அதனால இந்த ஊர் வாதத்தை விடுவோம். நான் இந்த ஊர், நான் இந்த குடும்பம், நான் இந்த பரம்பரை, எங்கட பாப்பா அந்த பரம்பரை, எங்கட அப்பா அந்த பரம்பரை, விடுவோம் அது. நாங்க எல்லாம் இலங்கை வாழ் இஸ்லாமியர்கள், இலங்கை வாழ் முஸ்லிம்கள், இந்த நாட்டுடைய மண்ணின் மைந்தர்கள். மேலான பெரியார் கரே சகோதரர்களே, பிரதேச வாதத்தையும் விடணும், குளம் குடும்ப வாதத்தையும் விடணும். இது அல்லாஹ்வுக்கு விருப்பம் இல்லை. எந்த அளவுக்குண்டா நான் சொன்னேன், அவுஸ் கோத்திரத்தாருடைய தலைவர் தான் சாகிபுன் உபாதா ரலி அல்லாஹு அன்ஹு, மிக முக்கியமான மூத்த சஹாபாக்களில் ஒருவர். ஒரு தடவை அவரை அறியாமல் அவருடைய வாயால அவுஸ் கோத்திரத்தாரை பற்றி ஒரு வார்த்தை வெளியில வந்து வருகின்றது. இது அல்லாஹ்வுக்கு பிடிக்கவில்லை போலும். அன்றைய தினமே இரவிலே ஜிங்கள் அவரை கொலை செய்து விடுகிறார்கள். சரித்திரத்துல வருது, அவர் அவருடைய குளியல் அறையிலே மரணித்து இருக்கிறார், ஜனாசாவாக இருக்குது. யாரு அவரை கொலை செய்தார்களா அல்லது அவர் மரணித்து விட்டார்களா என்ற செய்தி தெரியாது. அப்பொழுதுதான் மதீனாவிலிருந்து ஒரு சப்தம், ஜிங்கள் சப்தம் போடுகின்றார்கள். அதாவது நாம் ஹஜ்ரத் கோத்திரத்தாருடைய தலைவரை கொண்டு விட்டோம், நாம் ஒரே ஒரு ஈட்டியை தான் எரிந்தோம். பலம் யுக்தியு, அது அவருடைய ஹார்ட்டை, அது அவருடைய உள்ளத்தை தாக்கி விட்டது என்று சொல்லி ஜிங்கல் சப்தம் போட்டதற்கு பின்னால்தான் தெரிகின்றது, ஜிங்கலால் தான் இவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். ஏன் ஒரு சின்ன வார்த்தை அவருடைய கோத்திரம் சம்பந்தமாக பேசினதனால அல்லாஹ்வுக்கு பிடிக்கவில்லை. இயக்கங்களை விடுவோம். கடந்த காலங்களில் எங்களால் ஏற்பட்ட மிகப்பெரிய தவறு தான், யார் யார் ஏதாவது ஒரு இயக்கத்தை பிரதிபலித்தால் அந்த இயக்கத்தை வளர்க்கணும். நாங்க சரியா, நீங்க சரியா, நாங்க ஹக்கலையா, நீங்க ஹக்கலையா, இந்த மாதிரியான ஒரு காலம் கடந்த காலம். எங்களை தெரிந்த மட்டில் ஒரு 20-25 வருடத்திற்குள்ளாலதான் இந்த இயக்கவாதம் வந்து, நான் இருப்பது தான் சரி, என்னுடைய இயக்கத்தை வளர்க்கணும், மற்ற இயக்கம் பிழை, அந்த இயக்கத்தில் உள்ளவர்கள் பார்த்தில்ல, நான் ஹக்கல, அந்த இயக்கத்தை வளர்ப்பதில் ஈடுபட்டதனால உம்மத் பிரிந்திருச்சு, சமூகம் பிரிந்திருச்சு. இன்றைக்கு இந்த உம்மத் அந்த அளவுக்கு பின்தள்ளப்பட்டு எங்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய பயங்கரமான சில அநியாயங்கள், அதற்கு குரல் கொடுத்தாலும் அந்த குரலுக்கு ஒரு சக்தி இல்லை. இஸ்லாமிய ஆரம்பத்தில் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மார்க்கத்தை அறிமுகம் செய்த வேலையில, அதாவது வெளிப்படையான ஒன்றும் பெரிசாக இருக்கல. இன்றைக்கு அல்ஹம்துலில்லா, எங்கட தொழிலதிபர்கள், எங்கட வர்த்தகர்கள், எங்கட வியாபாரிகள், மில்லியன் கணக்கில் உலகத்தில் உள்ள ஆகப்பெரிய பணக்காரர்கள், உலகப்பெரிய ஆகப்பெரிய பெரும் புள்ளிகளில் எங்கள் இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அன்று அந்த இஸ்லாத்துடைய ஆரம்ப காலகட்டத்தில் செல்வமும் இருக்கல்ல, கட்டடமும் இருக்கல்ல, மச்சதும் நபவியில விளக்கு கூட இல்லை என்றால் நீங்க நினைப்பீங்களா? மச்சது நபவி இருட்டத்தான் இருந்துச்சு. ஹிஜ்ரி 9 தான் மச்சது நபவியில முதலாவது விளக்கேற்றப்படுது. ஹிஜ்ரி 9 தான் இஸ்லாம் அறிமுகம் செய்யப்பட்டு 21 வருடங்களுக்கு பின்னால தான் மஸ்ஜிது நபவியில விலக்கேற்றப்படுகின்றது. ஆனால் அதற்கு முன்னால அந்த முஸ்லிம்கள் தெரிந்த அந்த பலம் இருக்குது. எந்த பலம்? அதுதான் அந்த ஒற்றுமையுடைய பலம், சமூக பலம். நாம் எல்லோரும் உம்மத் என்ற அந்த உணர்வு இருந்தது. அதனால யாரும் அவர்களை கை நீட்டி பேசுவதற்கு கூட பயந்தாங்க. இன்றைக்கு வெளிரங்கமான எல்லா வகையான பலங்களும் இருக்குது. ஆனால் அந்த ஆன்மீக பலம், அந்த சமூக உணர்வு, அந்த சமூக ஒற்றுமை, நாங்க எல்லோரும் முஸ்லிம்கள், நாங்க எல்லோரும் இலங்கை வாழ் மக்கள் என்ற அந்த உணர்வு குறைந்ததுனால எங்களுக்கு யாரின் மூலமாக உதவி வர வேண்டுமோ அந்த உதவியும் இல்லை, அல்லாஹுடைய உதவியும் குறைந்து விட்டது. இந்த அல்லாஹும் உதவி செய்வது சேர்ந்திருப்பவர்களுக்கு தான். ஹதீஸ்ல வருது, யதுல்லாஹி மஅல் ஜமாஅ, கூட்டாக இருப்பவர்களுக்கு தான் அல்லாஹுடைய உதவி. நபியவர்கள் துஆ செய்தார்கள் உம்மத்திற்காக, கட்சிக்காக அல்ல, அரேபியர்களுக்காக அல்ல, குரைஷியர்களுக்காக அல்ல, அன்சாரிங்கள் முஹாஜிரிங்கள் என்று குறிப்பிட்டு துஆ கேட்கல. அல்லாஹும்ம அன்சர் உம்மத முஹம்மத், யா அல்லாஹ், இந்த முஹம்மதுடைய உம்மத்திற்கு உதவி செய்ய என்று உம்மத்தை முன்னால வைத்து கேட்டார்கள். இப்பொழுது வானத்திலிருந்து அசரீதி சப்தம் வருது, அபிஷேர் யா உம்மத முஹம்மத், முஹம்மதுடைய உம்மத்தினர்களே நீங்க நன்மாராயம் பெறுங்க, இது உங்களுக்கு உதவி வரப்போகுது. இன்றைக்கு உதவி வருதில்லையே, நான் என்னுடைய இயக்கத்திற்கு, மற்றவர் அவர் அவருடைய இயக்கத்திற்கு, மூணாவது ஆள் அவருடைய குடும்பத்திற்கு, நாலாவது ஆள் அவருடைய ஊருக்கு பிரதேசத்திற்கு துஆ செய்கிறார்கள். அதனுள் அதை வளர்க்கணும், அதை சீராக்கணும், மற்றவர்கள் என்ன பாடுபட்டாலும் பரவாயில்லை என்ற அடிப்படையில் இருப்பதனால தான் அல்லாஹுடைய உதவியும் இல்லை. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, இதை கட்டி எழுப்புவது வெறும் அறிஞர்களாலோ, உலமாக்களாலோ, அல்லது சமூகத்தில் உள்ள தலைவர்களாலோ மட்டும் முடியாது. கீழ்மட்டத்திலிருந்து நாங்க எல்லாருமே முதல்ல மாறணும். ஏன் நான் பழக்கப்பட்டிருக்கிறேனா, ஒரு குடும்பத்தை, ஒரு ஊரை, ஒரு பிரதேசத்தை பற்றி நான் பேச பழகிக்கிறேன்னா முதல்ல நான் விடணும். அந்த ஊரை சொல்லாதீங்க, அந்த ஊருடைய குறையை சொல்லாதீங்க, அந்த குடும்பத்துடைய குறை, அந்த குலம் கோத்திரத்துடைய குறை, அந்த இயக்கத்துடைய குறை, இதை முதலாவது நான் சொல்வதிலிருந்து நான் நிறுத்தணும். என்னை பார்த்து எங்களை குழந்தைகள், எங்களை பார்த்து எங்களுக்கு உடைய வயதுக்கு கீழ் உள்ளவர்கள், மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, ஒற்றுமை இன்மை ஒரு காரணம் என்றால் இன்னும் மிக முக்கியமான ஒன்று தான், மற்றவர்களை பற்றி விமர்சனம் செய்வது, மற்றவர்களை பற்றி தவறான அவர்களால் நடந்த தவறுகளை அல்லது குற்றங்களை விமர்சனம் பண்ணி அவர்களை கேவலப்படுத்துவதன் மூலமாக இன்று இன்னும் பிளவுகளும் பிரிவுகளும் அதிகமாகிவிட்டது. நாங்கள் விளங்கிக் கொள்ளணும், ஒரு முஸ்லிம் மற்ற முஸ்லிமுக்கு எந்த வகையான தீங்கையும் கொடுக்க கூடாது. குர்ஆன்ல அல்லாஹ் மிக தெளிவாக சொல்லிவிட்டான், வல்லதீன யுதூனல் முஃமினீன வல் முஃமினாத் பிகைரி மக்தஸபு ஃபக்கத் இஹ்தமலு புஹ்தானன் வ இஸ்மன் முபீனா. யாரு முஃமினான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நோபிலே கொடுக்கின்றார்களோ அவர்கள் மிகப்பெரிய அவதூறை, அபாண்டத்தை, பாவத்தை சுமந்து விட்டார்கள். இன்னைக்கு சோசியல் மீடியாக்களின் மூலமாக எத்துணை வகையான நோவினைகள், எத்துணை வகையான அசௌகரியங்களை மற்றவர்களுக்கு கொடுக்கின்றோம். யாராவது ஒருவர் அவர் சோசியல் மீடியாவோட ஹீரோவாக ஆகணுமெண்டா அவர் எடுக்கிற துரும்பு இதுதானே. சமூகத்திலே உள்ள முக்கியமான ஒரு வர்த்தகராக இருக்கலாம், தொழில் அதிபராக இருக்கலாம், அரசாங்கத்தில் உள்ள முக்கியமான ஒரு ஆகலாக இருக்கலாம், அல்லது ஒரு ஆலிமாக இருக்கலாம், அல்லது ஒரு அறிஞராக இருக்கலாம், ஏதாவது ஒரு வகையிலே ஒருவர் முன்னுக்கு நின்றா அவர் மலக்கு மாதிரி நினைச்சு அவர் எந்த தவறையும் செய்யக்கூடாது. அவர் தவறு செய்து விட்டால் உடனடியாக அந்த சமூக வலைய தளங்களில் போட்டு அவரை எப்படி எப்படி எல்லாம் கிழிக்க முடியுமோ, விமர்சனம் செய்ய முடியுமோ செய்து கொண்டிருக்கிறார். ஒரு சிலர் சொல்வாங்க, இது ஆரம்பம், எதிர்பாருங்க இன்னும் வரும், இன்னும் அவருடைய பைல நான் வெளியில போடுவேன், அவருட எல்லா மண்டவாளங்களும் என்கிட்ட இருக்குது என்று அடிக்கடி சொல்வதை நாங்க கேட்கலாம். எங்கள சிலர்கள் இருக்கிறாங்க பாவம், அவங்க சொல்றது எங்களுக்கு டைம் பாஸ் அதர், எங்களுக்கு வேற கொஞ்சம் ஜோக் தானே, நாங்க நினைக்கிறோம் டைம் பாஸ் என்று. ஒரு தவறான ஒருவரை பற்றி தவறான ஒரு செய்தி வருது, அத ஒரு 500 பேரோ 1000 பேரோ அதை பார்த்து அதை காதால கேட்டா அவன் நினைக்கிறான் ஆ 1000 பேர் பார்த்துட்டாங்க, 5000 பேர் பார்த்துட்டாங்க, நாங்க பார்க்கறதுனால நாங்க கேட்கறதுனால அவன் ஹீரோவாக மாறுகின்றான். அவரை எப்படி நாங்க திருத்தேறும், நீ செய்யறது பிளந்து நாங்க பார்க்க போயிட்டு அவருக்கு இன்னும் தைரியம் வருது. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவாங்கரே சகோதரர்களே, எந்த அளவு கண்டா அவருடைய பேச்சை ரெக்கார்ட் பண்ற, அவர் நடந்ததை ரெக்கார்ட் பண்ற, ஒருவருடைய பேச்சை அவர்கிட்ட கேட்காம ரெக்கார்ட் பண்ணுவது ஹராம், ஒரு செயலை அவங்கள்ட்ட அனுமதி இல்லாம வீடியோ பண்றது ஹராம், அதை மற்றவர்களுக்கு அவர்களுடைய அனுமதி இல்லாமல் ஷேர் பண்ணுவது கூடாது. ஆனால் எங்களை அறியாமல் இது போன்ற தவறுகள் நடந்து கொண்டிருக்கிறது. சில நேரங்களில் எப்பயோ செய்த தவறு இப்ப செஞ்ச மாதிரி 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷத்துக்கு முன்னால நடந்த என்னமோ நேற்று முன்ன நாட்டு செஞ்ச மாதிரி எடுத்து போட்டுக் கொண்டிருக்கிறாங்க. இந்த கலாச்சாரத்தை இல்லாமலாக்கணும். முஸ்லிம்கள் இஸ்லாமியர்கள் கண்ணியமானவர்கள். நபியுடைய ஹதீஸ் லா துஸுல் முஸ்லிமீன், முஸ்லிம்களுக்கு நோவிலே கொடுக்காதீங்க, வலா துஆக்கிரூஹும் அவர்களை குறை சொல்லாதீங்க. அவன் அப்துல்லாவோ அப்துல் ரஹ்மானோ முஹம்மதோ யாராக இருக்கலாம், அவர் முஸ்லிம், அவரை நோவினைப்படுத்த கூடாது, அவரை தொந்தரவுப்படுத்த கூடாது, அவருடைய தவறுகளை சுருவி சுருவி ஆராய கூடாது. நபியுடைய ஹதீஸ், யாரு ஒரு முஸ்லிமுடைய தவறை துருவி துருவி ஆராய்வாரோ அந்த ஆராய்ந்தவனுடைய தவறை அல்லாஹ் தேடி அவன் அவனுடைய வீட்டுக்குள்ள கதவை அடைத்திருந்தாலும் அவனை அல்லாஹ் கேவலப்படுத்துவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் கூறியிருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்ற ஒரு ஹதீஸ்ல வருது, ஒருவர் ஒரு ஜனாசாவை குளிப்பாட்டி கொண்டிருக்கிறார். குளிப்பாற்ற நேரத்தில் அந்த ஜனாசாவுடைய உடம்பில் உள்ள ஒரு குறை, அந்த குறைய உடனடியாக அவர் மறைத்துக் கொள்கின்றார், அல்லது அவருடைய மர்மஸ்தானம் தெரிந்து விடாமல் அதை மறைத்துக் கொள்கின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொன்னார்கள், யாரு ஜனாசாவை குளிப்பாட்டுகின்ற நேரத்துல அந்த ஜனாசாவுல கண்ட பார்த்த அந்த குறையை மறைக்குகின்றாரோ அவருடைய 40 பெரும் பாவங்களை அல்லாஹ் மன்னிக்குகின்றான். மரணித்த ஜனாசாவுடைய குறையையே மறைக்கணும் என்று கூறுகின்ற இஸ்லாம், உயிரோட வாழுகின்ற ஹயாத்தோட வாழுகின்ற சமூகத்துல நல்ல புலங்குகின்ற ஒருவருடைய குறைய பகிரங்கப்படுத்தேயுமா? நபியுடைய ஹதீஸ், அகீலு தவில் ஹயாத்தி அஸராத்திஹிம், சமூகத்தில் உள்ள நல்லவர்கள் முக்கியமானவர்கள் அவங்களோட தவறு நடந்த அந்த தவறுகளை மன்னிச்சிடுங்க. இல்லல் ஹுதூத், அவர் எல்லை மீறி போற நேரத்துல மட்டும், அல்லது அவர் பயங்கரமான ஹத்துகளை நிறைவேற்றக்கூடிய தவறு செய்தால் மட்டும் அந்த தவறுக்குரிய தண்டனையை நானோ நீங்களோ கொடுக்க இயலாது. அவர் நாட்டுக்கு மாற்றம் செய்திருந்தா நாட்டுடைய அரசாங்கம், ஆட்சியாளர், நீதிமன்றம் அவர்கள் தான் தவறுக்கு தண்டனை கொடுக்கலாம். இஸ்லாமிய ஆட்சியாக இருந்தால் கலீஃபா அவங்க தான் தண்டிப்பாங்க. ஆனா தவறு செய்தது ஒரு ஆள், தண்டிக்கிறவங்க 100 பேர். மேலான பெரியார்களே சகோதரர்களே, நபியுடைய ஹதீஸ் என்ன, நல்லோர்கள் முக்கியமானவர்கள் தவறு செய்த அந்த தவறை மன்னித்து விடுங்க. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அடிப்படையில தான் அந்த மக்களுக்கு வழிகாட்டினாங்க. மக்களுடைய குறைகளை பேசாதீங்க, அதை நீங்க பகிரங்கப்படுத்தாதீங்க. ஏனென்றா குறைகளை பேச பேச பிளவுகளும் பிரிவுகளும் கோபத்தாபங்களும் ஆச்சரமும் தான் ஏற்படுமே தவிர அடுத்தவர்களுடன் இணைவது சிரமம், சேருவது கஷ்டமாக ஆகிவிடும். அதனால தான் குர்ஆனிலேயும் சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களிலேயும் சரி, பல கட்டங்களில் சொல்லியிருக்கிறார்கள், மூத்தவர்களை மதியுங்க. இன்றைக்கு உலகத்துடைய கலாச்சாரம் எப்படி போகுதுன்னா, இந்த பெரியவர் சிறியவர், ஆம்பளை பொம்பளை, படித்தவன் சாதாரணமானவன், ஆசிரியர் மாணவன், உஸ்தாத் மாணவர் என்று ஒன்றும் இல்லை, எல்லாம் உண்டு தான். அப்படித்தான் இன்றைக்கு உலகத்துடைய கலாச்சாரம், மேற்கத்திய கலாச்சாரம் ரொம்ப வேகமா போய்கொண்டிருக்குது. ஒரு சின்ன பையன் ஒரு பெரியவரை எதிர்த்து பேசினா உடனடியே அவர் ஃபோக்கஸ் பாருங்க, எவ்வளவு தைரியம்.
இதில்ல இது மரியாதை குறைவு, அதப்பு குறைவு.
எங்கட இஸ்லாமிய கலாச்சாரத்துல பண்பாடு அப்படி இல்ல. மூத்தவர்களை மதிக்கணும், வயதில் முதிர்ந்தவர்களை மதிக்கணும், அவர்கள் பேசினா அந்த பேச்ச மதிக்கணும், ஏதாவது அட்வைஸ் பண்ணினா அதை கேட்கணும்.
மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இஸ்லாமிய வரலாறுகள் இதற்கு நிறைய ஆதாரங்கள் இருக்குது. ஹதரத் அபூபக்கர், ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா ரெண்டு பேரும் கலீஃபாவாக இருக்கிற நேரத்துல வாகனத்துல ஒட்டகத்திலேயோ குதிரையிலோ பாதையில போவாங்க. ஹதரத் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு நபியுடைய பெரியப்பா, பெரிய தந்தை, அவர் ரோட்ல நடந்து போனால் இவங்க ரெண்டு பேரும் குதிரை ஒட்டகத்திலிருந்து இறங்கி, அவங்க ஏறிக்கொண்டே நீங்க ஏறுங்கன்னு சொல்றல, இறங்கி அவரை குதிரையில் ஒட்டகத்துல ஏத்தி இவர்கள் குதிரையுடைய கடிவாளத்தை பிடிச்சு கொண்டு போயிருக்கிறாங்க. இதுதான் நமது முன்னோர்கள் நமக்கு காட்டி தந்த அந்த அழகான தர்பியா, நட்பண்புகள், நல்ல குணங்கள். நபியவர்கள் சஹாபாக்களுடன் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நபியவர்கள் இஷூல எல்லா சஹாபாக்களும் அமர்ந்திருக்கிறார்கள். அந்த நேரத்தில் ஹதரத் அலி ரலியல்லாஹு வருகிறார்கள். அவர்களுக்கு அமர இடம் இல்லை. அப்படியே நின்று கொண்டு பாக்கிறாங்க, எங்கேயாவது உட்காருவதற்கு இடம் கிடைக்குமா. அந்த சபையில ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நபியவர்களுக்கு பக்கத்தில் அமர்ந்திருந்தாங்க. ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஹதரத் அலியை கண்டவுடன் கொஞ்சம் அசஞ்சு, கொஞ்சம் அவர்கள் அசஞ்சு ஹதரத் அலிக்கு இடம் கொடுத்தியா அபுல் ஹசன் தஆலி, அபுல் ஹசன் வாங்க வந்து உட்காருங்கன்னு சொன்னவுடன் நபி அவர்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டு சொன்னார்கள், சிறப்பானவர்களுக்கு தான் சிறப்பானவர்களுடைய சிறப்பு விளங்குது. அபூபக்கரும் சிறப்புக்குரியவர், என்னுடைய மருமகன் அலியும் சிறப்புக்குரியவர், சிறப்பானவர்களுக்கு தான் சிறப்பு விளங்குது. ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு வயதில் மிகவும் குறைந்தவர், ஆனால் அகலு பைத்தே சேர்ந்தவர். நபியுடைய மருமகன் ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மூத்த வயதுடையவர், ஆனால் வாலிபர் என்று பார்த்து அவர் அப்படி விடல. இதுதான் நம்முடைய இஸ்லாமிய கலாச்சாரம், இந்த பண்பாடு, இந்த நாகரிகத்தை அழித்து ஒழிப்பதற்கு இன்னைக்கு முழு உலகத்தில மிகப்பெரிய முயற்சிகள் நடந்து கொண்டிருக்குது. சோசியல் மீடியாக்கள்ல, சமூக வலைத்தளங்கள்ல இது போன்ற செய்திகளை அடிக்கடி நாங்க பார்க்கலாம். அதனால தான் ஒரு ஹதீஸ்ல சொன்னார்கள் நபி அவர்கள், அல் பரக்கத்து மா அகாபிரிக்கும், உங்களோட மூத்தவர்களுடன் தான் பரக்கத்து இருக்குதுன்னு ஒரு ரிவாயத் கொண்டு வந்திருக்குது. இந்த அளவுக்கு இந்த ஹதரத் அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களுடைய கரண்டைக்கு மேல் உள்ள பகுதி கொஞ்சம் சின்னதா குச்சி மாதிரி இருந்தது. அதனால அவங்க கீழாடைய கொஞ்சம் பனிச்சே கரண்டைக்கு கீழாடே உடுப்பார்கள். ஒரு தரவு ஒருவரை பார்க்குகின்றார், அவருடைய கீழாடை கரண்டைக்கு கீழாட சென்றிருந்தது. இப்போ சௌதர் ரலியல்லாஹு அன்ஹு அவரை பார்த்து உங்களோட கரண்டைக்கு மேலால் உடுத்துக்கோங்கன்னு சொன்னவுடன் அவர் உடனடியா, நீங்க என்ன உங்களோட எங்கட காலத்துல நீங்க உங்களோட சாரமும் கீழத்தான் என்ற மாதிரி எதிர்த்து பேசினாரு. ஹதரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொன்னாங்க, இல்ல என்னுடைய அந்த கெண்டை கால் மெல்லிஷா இருக்குது, நான் இமாமத் செய்கின்றேன், நான் மக்களுக்கு முன்னால இமாமாக இருக்கிறேன், நான் தொழுவிக்கிற நேரத்துல அந்த குறைய பார்த்திடக்கூடாது என்று தான் நான் மறைத்திருக்கிறேன். அந்த நேரத்துல ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த எதிர்த்து பேசினவரை அடித்ததாக வரலாறு வருது. இப்னு மசூத நீங்க எதிர்த்து பேசுவீங்களா, பெரிய இமாம், பெரிய ஆலிம், அவரை நீங்க எப்படி எதிர்த்து பேசுவீங்க? ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தண்டித்ததாக சரித்திரத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கலாச்சாரம் விடைபட்டு பெரியவரை சிறியவர் மதிக்கிறல்ல, வாப்பாவை மகன் மதிக்கிறல்ல, உம்மாவை மகள் மதிக்கிறல்ல, அந்த மாதிரியான ஒரு கலாச்சாரம், அதனுடைய சீர்கேடு தான் இன்றைக்கு. யாரையும் மதிக்காம, யாருடைய பேச்சையும் கேட்காம, உடனுக்குடன் எல்லாருமே தடியெடுத்தவர்கள் எல்லாம் வேட்டைக்காரன் மாதிரி எல்லாரும் வீணான, அதாவது பதில்களை வீணான விவாதங்களை, விமர்சனங்களை செய்ய ஆரம்பித்ததனால இன்னும் சந்தேகங்கள் அதிகமாகிவிட்டது.
மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால் இந்த நல்ல நேரத்துல நாம் எதை சொல்ல வருகிறோம் என்றால், ஆரம்பத்தில் நாம் சொன்னதை போன்று நாங்கள் உண்டுபடுவோம். பிரதேசவாதம், ஊர்வாதம், இயக்கவாதம், எல்லா வகையான வாதத்தையும் விட்டுவிட்டு எங்களை வளரக்கூடிய இஸ்லாமிய அந்த சந்ததிகள் ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், அவர்களுக்கு நல்ல அழகான ஒழுக்கங்களை, இஸ்லாமிய கலாச்சாரங்களை, நாகரீகங்களை கட்டி கொடுத்து அவர்களுக்கு அதை சுட்டிக்காட்டி அவர்களை சேர வைத்து ஒன்றோடு ஒன்று எல்லோரும் அன்பாக இரக்கமாக படக்கூடிய ஒரு சூழலை நாம் உருவாக்கினோம் என்றால் அல்லாஹ்வுடைய உதவி இன்ஷா அல்லாஹ் நிச்சயம் வரும். எங்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி மட்டும்தான் இப்பொழுது கை கொடுக்கும். இந்த உலகத்துல யார் யாரெல்லாம் எங்களுக்கு உதவி செய்வாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க எதிர்பார்த்தோமோ, கிட்டத்தட்ட அதெல்லாம் பகல் கனவு மாதிரி தான் ஆகிருச்சு. ஆனா எங்களோட ரப்பு இன்னும் அவனுடைய பார்வை, அவனுடைய ரஹ்மத்துடைய வாசல் திறந்து தான் இருக்குது. அதனால நாங்க யாரும் நிராசையாகி விடாமல், நாங்க மனம் தளர்ந்து விடாமல் உறுதியாக இருந்து ஒன்றாக சேர்ந்து இஸ்லாமிய முறைப்படி வாழ்ந்து அல்லாஹிடத்துல மன்றாடுவோம். எங்கட கரங்களை அல்லாஹ் வீணாக்கி விட மாட்டான். அந்த அடிப்படையில வாழ்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆகவே அல்லாஹ் எங்கள் எல்லோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. பெற்றோர்கள், உற்றார்கள், உறவினர்கள், முழு உலகத்துல வாழக்கூடிய அனைத்து இஸ்லாமிய ஆண்கள் பெண்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. விசேஷமாக இந்த நாட்டுடைய நிலைமையை சீராக்கி வைப்பாயாக. அச்சமற்ற பயமற்ற சூழலை ஏற்படுத்தி வைப்பாயாக. இந்த நாட்டிலே வாழக்கூடிய எல்லா இன மத மக்களுக்கு மத்தியிலே ஒற்றுமையையும் ஐக்கியத்தையும் சகவாழ்வையும் ஏற்படுத்தி வைப்பாயாக. குறிப்பாக இந்த நாட்டிலே ஏற்பட்டிருக்கிற முஸ்லிம்களுக்கு என்னென்ன அச்சுறுத்தல்கள் இருக்குதோ அதிலிருந்து எங்களுக்கு விமோச்சனத்தை தந்து, ஆக குறிப்பாக கொரோனா வைரஸின் மூலமாக மரணிக்கக்கூடிய எங்களுடைய உறவுகள் கண்ணியமான முறையிலே அடக்கம் செய்யப்படும். அதற்குரிய சாதகமான சூழலை ஏற்படுத்தி தந்திருவாயாக. நம் எல்லோருடைய முடிவை நல்ல முடிவாக ஆக்கி வைப்பாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். ரஹ்மத்தி யா அர்ஹம ராஹிமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளத்தினூடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.